செஞ்சொற்புனை மாலை திறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவோம். ஜெய் திருக்கைலாய புதியம்பி பரம்பரை, ஜெய் சத்குரு மகாதேவதைகளுக்கு, அண்டசராதர குரு மகாதேவதைகளே. ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், ஊட்டுவித்தால் கூடுகின்றேன், உரித்த உனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உன்னேலன உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், இக்கிரியனாலாவது என்னேன். எல்லாம் வல்ல சக்தி ஸ்ரீரங்கால பரமேஸ்வரியின் திருவள்ளாணையின் படி இச்சிறு கருதி அனைவருக்கும் தாய் சிவனே என்னும் தலைப்பினை பற்றி பேச துவங்குகிறது ஈசன் இடியாப்ப சித்தர் திருவருளால்.
காட்டில் ஓடச் செய்யும் நல் புற்றுவாழ் பாம்பினை சூடியார் தாய் சிவனந்தி சிற்றுயிர்க்கெல்லாம் உற்ற துணை யாருந்தோ பராபரமே என்றாரு கழுவலி சித்தரு. மாதம் வைத்தாடும் சித்தம்பலத்து ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனிக்கூத்துகள் நாரனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் அனைத்துயிர்க்கும் வேதனார் சிவனே தாயாகி வந்திருப்பது உணர்வாரோ என்றாரு கரப்பாத்திர சித்தர். காடும் மலையும் கடந்து திரிந்தும் நாடும் நகரும் நற்றிரு கோயில் எல்லாம் தேடியும் காணா நற்றிரு தாயை உருகி அழிவில் ஓடியே வருவார் உமாபதி தாயே என்றாரு வேட்டவர சித்தர். பாடும் காலத்து அனைத்தும் பழகிருந்தாலும் பாடும் பொருளாய் ஊரிருந்தாலும் அத்தனை பாட்டிலே உச்சடுத்து வந்தாதாய் அன்னதாய் என்று நீ அறிவாய் அத்தாய் சிவனே என அறிவாய் மேம்பாய். அதுபோல வாழ்க்கையில் மனிதனுக்கு எது அழகு தானாய் பொருளாய் தனித்திருந்த காலையிலே வானது மலைகள் கடந்திருந்தாலும் மனிதனுக்கு அழகு எது குருதேவ போதர் கேட்கின்றார். நாம் செய்கின்ற தவறுகள் எல்லாம் ஓரளவு மன்னிக்க கூடியவையே, ஆனால் அந்த தவறுகளை மறைப்பதற்கு நாம் கையாளும் விதங்கள் இருக்கின்றன, அதை மன்னிக்க முடியாது. அதுபோல தவறு செய்தாலும் மறைக்க முயற்சி செய்வது மிக தவறாகும். ஆகவே தவறு என்றால் அத்தவறை தெரி உண்மையாய் ஒற்றுக்கொண்டு அதற்கு உரித்தான தண்டனையை பெற்று மறுபடியும் செய்யாமல் இருப்பதுதான் மனிதனுக்கு அழகு. ஆகவே தவறை திருத்தி நல்லவனாக வாழும் ஒரு மகனுடைய தாயே போற்றுதற்கு உரியவராகின்றார். தன்னை அறிந்து தந்தவர் உணர்ந்து அப்பா தானே திரிந்து அவ்வழி இனி செல்லாமல் தான் வாழும் காலையில் உத்தவனாய் இருக்கின்ற ஓர் மகனை ஈந்தெடுத்த தாயே உயர்த்துதற்குரிய வழிபாடு என்ன. அதுவர் எம்பெருமான் திருவருளால் யாரை தாய் என்கின்ற என்ன போற்றுதற்கு உரியவள் தாய் என்றால் எந்த தாயை போற்ற வேண்டும் என்ற நிலையை வந்து விடுகிறது. ஒரு குறிப்பிட்டவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாமல் ஒரு நற்செயலை செய்ய வேண்டும், அது தானாகவே அனைவருக்கும் தெரிய வேண்டும், அப்பொழுது கிடைக்கின்ற மகிழ்ச்சி தான் தாய்மையின் மகிழ்ச்சியாகும். இத்தகைய உண்மையான மகிழ்ச்சியை பெற்றவரைத்தான் தாய் என்கின்றார்கள் பெரியோர். பெற்ற ஒரு சுகந்தனை பெருவான் எடுத்து எம்பா நேரந்தனில் கலந்து முத்தனோய் தாங்கரு முற்றுதான் கருத்த காலையிலே தொட்ட ஒரு தாய்மையின் மகிழ்ச்சி. பெற்றது ஓர் அனைவருக்கும் உச்சநிலை எடுத்து எம்புவதே தாய் கழுவார் என. அதுபோல தாய்மார்களில் பல விதமான தாய்மார்கள் உண்டு. நமக்கெல்லாம் எல்லாம் நினைச்சுருக்கோம், எல்லாம் ஒரே தாய் நினைச்சுருக்கோம், நினைக்கவே நினைக்காதீங்க. கோடான கோடி குறிப்பெடுத்து வந்திருந்தால் அனைத்து கோடி கடந்த காலையில் மறுப்பெடுத்து வந்தாலே தாய்மார்கள் பல கோடி பாரு என்ன. அதுபோல தாய்மார்களிலேயே பலவித தாய்மார்கள் உண்டு. அதை 366 தாய்மார் ரகங்களா வச்சிருக்கிறா பெரியவா, அவளுக்கு சொன்னா பல நாள் ஆகும். ஆனா இதில் முக்கியமா தெரிஞ்சுவிட வேண்டியதை மாத்திரம் பெரியவா சொல்லி வச்சிருக்க. காரியத்தாய் ஓர் உறவு தாய் பெருமாட்டி, வழிபாதை தாய் உண்மை தாய் உயர்வு தாய் என பிரிவு வைத்துள்ள பாரு தாய்மாரை அறிய வேண்டும். அதுபோல காரியத்தாய் என்றால் என்ன? ஒரு பிச்சைக்காரன் வேறொரு பணக்காரனை கண்டு பொறாமைப்படுவதில்லை, தன்னை விட வசதியான பிச்சைக்காரனை பார்த்துதான் அவன் பொறாமைப்படுகிறான். அதுபோல பல குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் பிள்ளை குட்டி இல்லாதவளை பார்த்து வருத்தப்படுவதில்லை, தன்னை விட சுகமாக பிள்ளை பெற்றுக் கொண்டவர்களை பார்த்து அவளுக்கு அடித்த அதிர்ஷ்டம் என்ன என்று பொறாமைப்படுகிறான். இந்த தாயை காரிய தாய் என்றார்கள் பெரியவர்கள். அடுத்து ஓர் உறவு தாய். ஒரு மனிதன் தான் துன்பத்தை சந்திக்கும் போதுதான் உலகில் நியாயம் இருக்கிறதா, நீதி இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா என்று கேட்கின்றான். தான் துன்பத்தை சந்திக்கும் போது மட்டும், இதே மற்றவர்கள் துன்பக்கம் சந்திக்கும் போது அவ்வாறு கேட்பது கிடையாது, அது அவன் தலையை அனுபவிச்சு போறான் நமக்கு நாட்டம். அதுபோல தன் மக்கள் மட்டும் சுகமாக வாழ வேண்டும், மற்றவா குழந்தை அவங்க அம்மா பண்ண கர்மம் நமக்கு ஏண்டி, அதை பற்றிலாம் தேவையில்லாத பேச்சுட்டு போறவா உண்டு. அந்த மாதிரி தன் மக்கள் மட்டும் இறைவனே காப்பாற்றி மற்ற மக்கள் அவன் தலையை எடுத்து அனுபவிட்டு சொல்ற தாய்மார்களை ஓர் உறவு தாய் என்றார்கள் பெரியவர். பிற மக்களை தன் மக்கள் போல் என்னாம் தாங்கற்றது மட்டும் உறவுக்கு ஈசன் அருள் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி மற்ற குழந்தைகளை விதிப்படி நினைக்கின்ற ஏனி நினைக்கின்றாயோ என்று கூறும் தாய் ஓருறவு தாய் என்றார்கள் பெரியோர். அதற்கடுத்து பெருமாள், தன் மகன் தன்னை பலவாறு துன்புறுத்தினால் அந்த மகனை சபிக்காத தாய் அவளையே பெருமாட்டி என்றார்கள். பெருமாட்டி என கூற வல்லதொரு தாய் நிலையை பெற்றவள் தானே. ஈந்த குழந்தை பலவாறு தன்னை துன்புறுத்தினால் அத்துன்பதனை பொறுத்தளவுக்கு இடாம சாபம் வாழ்கின்றான்னு கலியில் கிடைப்பது அறிதுவாரு. ஒரு சின்ன குழந்தை தமிழ் செய்தா கூட அதை என்னென்னமோ பேர் சொல்லி கட்டுறான். அப்ப நினைச்சு பாருங்க, வெரைட்டி ஆஃப் நேம்ஸ் இருக்கு, உங்களுக்கே நல்லா தெரியும். அது எதுல இருந்தோ ஆரம்பிச்சு கிழமைகள்லாம் வந்துடுறது, நடுவில் அதுல முக்கியமான கிழமையும் வந்துடுறது.
அது போல எம்பெருமான் திருவருளால் தெரிந்து ஒரு குழந்தை செய்கின்ற தவறுக்கே பல வண்ணம் திட்டுகின்ற தாய், ஒரு பையன் தன்னை துன்புறுத்துறானா பொறுத்திருந்து பார்க்க முடியுமா?
யோசிச்சு பாருங்க. அப்படியே இருக்கின்ற தாயை பெருமாட்டி என்று அழைக்கின்றார். ஆனிலை கொண்டது அப்பா எவ்வண்ணம் தன்னை திட்டினால் பூவண்ணம் கொடுத்திருக்கின்ற என் மகரே உன்னை சபித்திடல் ஆகே என்றால் தாய் அன்னவளே பெருமாட்டி என்றார். அடுத்து உண்மை தாய் வழிபாதை தாய் என்றார். கற்கண்டு என்ற சொல்லை சொன்னவுடன் அவருக்கு நான் இனிக்கவில்லை, பஞ்சாமிர்தம் என்றவளும் அந்த இனிப்பை நாம் சுவைக்க முடியவில்லை. ஆனால் சொல்லும் போது சுவைக்காதது, அனுபவிக்கும் போதுதான் சுவைக்கின்றது. அது போல ஒரு குழந்தையை பெற்று விடுவதால் மட்டும் ஒரு தாய் தாயாக ஆகிவிடுவதில்லை. அந்த குழந்தையின் உள்ளே உரைகின்ற இறைவன் சிவன் என்பதை உணர வைக்கின்றவரை அவர் சாதாரண தாயாகவே இருக்கின்றார். இந்த உடலை இந்த உலகுக்கு கொண்டு வந்த தாயாக இருப்பதால் அவள் வழிபாதை தாய் என்றுதான் சொல்லப்படுகின்றாரே ஒழிய உண்மை தாய் என்று கூறுவது கிடையாது. உன் உள்ளே இருக்கின்றவர் ஈசன் என்பதை எந்த தாய் உணர்த்துகின்றாரோ அவ்வாறு மகன் உணர்ந்து சிவன் தான் அனைவருக்கும் தெய்வம் என்கின்ற எண்ணத்தை பூரணமாய் கூண்ட நிலைகள் என்று வருகிறதோ அந்த தாயே உண்மை தாய், அவளே உயர்வு தாய் என்றார்கள். கடுத்தொரு காலையிலே தொடுத்தெடுத்த மக்கள் பரவண்ணமாய் பெற்றெடுத்த வண்ணம் தாயன கூறிடல்லாகாதுவாரு. அப்பெற்றெடுத்த தாய்க்கும் உள்ளுள் உரைகின்ற ஈசன் அவன்தான் உத்தமன் என்று உணர வைக்கும் தாயே உண்மை தாய், மற்றல்லாதாயும் வழிபாதை தாயன உணர்வாயே என்றார். பகவத்பாதாள பெற்ற தாய் ஆரியம்பாள், பட்டினத்து பிள்ளையை பெற்ற தாயோ உண்மை தாய் உயர்வு தாயன அறிவாயே என்றார் அரசியல். அதுபோல் எம்பெருமான் திருவருளால் மற்றவர்கள் எல்லாரும் வழிபாதையாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய வேற எந்த நிலைகளுக்கும் அவர்கள் தாய் என்ற பட்டத்தை வாங்குவது கிடையாது. அதுபோல் நிலைபரி தாய் என்றார்கள். சில தாய்மார்கள் தனக்கு பல குழந்தைகள் இருக்கின்றது, இதை காப்பாற்ற முடியவனா விற்று விடுவது உண்டு. இதை நிலைபரி தாய் என்று சொல்வது உண்டு. காரணம், குறித்தோர் மகவுகளை ஈசன் பலையன அளித்து விட்டார், இப்புழவி ஒன்று போனால் ஆயிரம் தனக்கு கிடைக்கும் என்று எண்ணி விற்று விடுவாள். இன்னவள்தான் கலியிலே அப்பா பெண்கள் இளமையிலே விற்கும் நிலைக்கு வேறொருவர் அபகரிக்கின்றார் என்ன,
சின்ன பிள்ளைகளை தூக்கிட்டு போய் வித்துடுறது.
அது காரணம் முன்பிறவில தான் குழந்தை வித்தவர். ஆகவே தந்தினை தன்னை சுடும், தன்னப்பம் வீட்டப்பம் ஓட்டை சுடும். ஆனாலும் இன்னா முற்பகல் செய்யும், இன்னா பிற்பகல் தானே விடை. அதனால்தான் காரணத்துடன் ஒவ்வொரு காரியங்களும் நடக்கின்றதே ஒழிய காரணம் இல்லாமல் எதுவும் நடக்குவது கிடையாது. அதுபோல எம்பெருமான் திருவருளால் ஒவ்வொருவரும் உண்மை தாயாய் மாற வேண்டும் என்றால் ஈசன் அனைவர் உள்ளத்தினுள்ளு உரைகின்றான் என்று அந்த குழந்தைக்கு குழந்தையிலிருந்தே தெரிவித்து உறுதிப்படுத்த வேண்டும். அந்த மாதிரி படுத்தி அந்த குழந்தை இறைவனுக்கென்றே தன்னை அர்ப்பணிக்கும் போதுதான் அந்த தாய் உயர்வுடைய தாயாயாகின்றார். கரிய ஒரு காலத்துள் குறித்தொரு நெடிகள் கண்டிருந்தால், அரிய பெரிய தவங்கள் ஏதே எடுத்து செய்திருந்தால், பெரிய திரு மேரி கொண்ட எஞ்சிவ பெருமானையே அன்னவனே உரிய தாயன எக்கணம் எக்குழந்தை அக்கணத்து உணர்கின்றதோ அக்கணை இந்த தாய அக்கணத்துள் ஆடுகின்ற உமா என்று அழைத்திடல் ஆகும்பார் என்ற அகத்தியர். அதுபோல ஒவ்வொரு குழந்தையும் எண்ணத்திலும் உள்ளத்திலும் ஈசன் தான் உரைகின்றான் என்று உணர வைக்க வேண்டியது தாய்மாருடைய பொறுப்பு. இந்த தென்மையை எந்த தாய் செய்கின்றார்களோ அவர்களே பெண்மையை பூர்த்தி செய்கின்றார்களாம். மற்றவர்கள் எல்லாம் இடும்பணத்திற்கு வட்டவனம் பாரு, வந்தது அப்பா ஈசன் கணவன் பால் எடுத்த புண்ணியத்தின் சாறு பார் என்ன. அதுபோல் எம்பெருமான் திருவருளால் அந்த தாய் செய்கின்ற புனிதத்தன்மை இது ஒன்றைத்தான் சார். அதுபோல் அந்த உள்ளத்துள் உறவும் பொருளும் கண்டவோர் குழவியின் உள்ளத்துள் உயிராய் உறைவான் சிவன்தான் என்று பூரணமாய் உணரச் செய்யும் போதுதான் அந்த தாய்மை பூரணத்துவம் பெறுகிறது. அதுவரை அது காரிய தாய், ஒரு ஒரு தாய், உணவு தாய், வழிபாடு தாயா தான் இருக்கிறார். அதுபோல் இத்தனை தாய்மார்களுக்கும் மூல காரணமாய் இருப்பது ஒன்று உண்டு. அதுக்கு காரணம் அன்பு. அனைத்து தாய்மார்களும் அன்புக்கு அடிமையா இருக்கின்றார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொருவருடைய அன்பும் ஒவ்வொரு விதமாய் இருக்கின்றது. சில பேர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தால் ஆவது கிடையாது, சில பேர்களுக்கு ஆண் குழந்தையே தேவை. இதெல்லாம் பச்சத்தாய் என்று கூறுகின்றார்கள். குறித்தொரு காரணத்துடன் புத்திர பாகியத்து புத்தன் லோகத்தில் அவன் கர்மம் செய்யவே ஓர் ஆன்மகவு வேண்டுவன வேண்டுகின்ற தாய் உண்டு பார் என்ன. அதுபோல நமக்கு ஈசன் என்ன என்னென்ன, முறையோடு கருத்துடன் என்ன, தரையோடு திரைத்துடன் தான் எடுத்து என்னென்ன, வரையோடு வருவறுத்த காலையில முறையோடு இது இடுக என்று எழுதி வைத்து அனுப்பி நண்பாரெல்லாம். அதுபோல என்ன என்னென்ன என்ற நிலைகளை ஈசன் ஏற்கனவே எழுதி அனுப்பியிருக்கிறான். நல்ல மக்களாய் பிறந்து அது சீருடன் வாழ்ந்து அது நல்ல நிலையில இருக்கணும், அது முக்கியம். அந்த சிறப்புடன் வாழ்ந்தால் அது எந்த மக்களாயிருந்தாலும் வரவேற்கத்தக்கது. ஆகவே பிறந்து ஓர் ஆணாய் பிறந்து அவள் இறைவனை ஒதுக்கும் மகனாய் பிறந்தால் அவன் இறந்த பிடம் தானே என்றார் அகத்தியர். அவன் பொண்ணு பிள்ளையாவே அர்த்தமிடாது என்றார். அதுபோல இறைவனை உத்தம நிலைக்கு உறுதிப்படுத்தும் மன்னன் யார் ஒரு மகவு பிறக்கிறதோ அவன் அருள்மகவு ஒன்று போல பல கோடி மக்கள் பிறந்ததற்கு ஈடு இணையாகவே என்றார் அகத்தியர். அதுபோல் எம்பெருமான் திருவருளால் அனைத்திற்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் மூல காரணமாயிருப்பது அன்பு. அன்போ அபார சக்தி பெற்றது. அன்பு பரவினால் மரநோய் விடுதிகளில் ஆளே இருக்க மாட்டார்கள். அதோடு மட்டுமல்ல, நமது சிறைச்சாலைகள் எல்லாம் காலியாகிவிடு. அது மட்டுமா, மருத்துவமனைகள் கூட இல்லாமல் போய்விடலாம் அந்த அன்பு பரவினால். ஆனால் அந்த அன்புதான் முக்கிய பஞ்சமாயிருக்கிறது கல்வி. ஆனா எல்லாம் சொல்றான் அன்பா இருக்கேன்னு, அன்பா இருக்கேன்றா. எது அன்பு எது அன்பு அற்றது. ஆகவே உத்தமர் திரு உணவர்க தந்தத்துவத்தையாகும் ஈசன் திருவடிபால் வைத்த உண்மையான பக்திய அன்பு என அறிவாய். மற்றெல்லாம் மாறும் பயணம் என. அதுபோல ஈசன் பால் உண்மையான அன்பு. ஈசனே கதி தெய்வமே எல்லாம் சொல்வான். எல்லா தெய்வமே கதினா அடுப்புல சோறு வடியுமா? நிறைய பேர் கட்டு நீ சிவசிவான் சொல்லிட்டு சோறு அடுப்புல நிச்சயமா வரும். கொடுத்த ஒரு பானையில தொடுத்து நெருப்பு வைக்காமல் இருந்தால், அடுத்தது மூட்டாமல் இருந்தால் அப்பானை வெந்து அப்ப சோறாய் வரும் பாரு என்னார் கலிபெருஜிட்டு. காரணம் உன் அன்பு பஞ்சமார்க்கத்தோட வேக மாட்டேங்குது. ஏன் நெருப்பு மூட்டி அறவாருக்காகலாம் உண்டு. ஆகவே அன்பினை புறையாய் பஞ்சடுத்து தோரெடுத்த காலையில் அன்பினால் ஆகாத சித்திகள் ஏதும் இல்லை பாரு. சித்தர்கள் கையாளும் சித்திகள் எல்லாம் அன்பினால் வந்த சித்திக்களே ஒழிய வேறு சித்தும் இல்லை என்றார் அகத்தியர். சித்தர்கள் எல்லாம் சித்து வரணும் சும்மா கையாட்டி வர வைக்கிறதுல. அன்பினால் ஈசனை உருகிவிட்டால் தானால் என்ன, அன்பினால் தான் சித்துகள் விளையாடுகின்றனவே ஒழிய எந்த தந்திரத்தாலும் மந்திரத்தாலும் சித்து விளையாடு நின்றுடும். ஆகவே அன்பு பெருகி ஆராய் கடந்த காலையில் எந்த உருகுமண் ஈசனை வைத்து அப்போ அடுப்பேற்றாமல் பாதையில் வைத்தால் அச்சோறு வந்து ஈசனுக்கு உணவாய் படைக்கலாம் என அகத்தியர் செய்து காட்ட முடியும். ஆகவே எம்பெருமான் திருவருளால் இந்த அன்பு பஞ்சம் அதிகமாவதற்கு காரணம் உண்மையான பக்தி உள்ளத்துல ஊராது. அதுக்கடுத்து உண்மையான தாய் என்பதை யாரும் உணர்ந்து கொள்ளாமல் இருப்பது. உண்மையான தாய் யார் என்று உணர்ந்திருந்தால் அன்பு பஞ்சத்திற்கு இடம் கிடையாது. பஞ்சம் இளையனும் காலத்தில் பஞ்சமா பாதங்கள் செய்திருந்தார் அப்பஞ்சங்கள் எல்லாம் பஞ்சபூதம் கடந்த என் பரசிவனுக்கு முன்னார். அப்பஞ்சமெல்லாம் நிற்பஞ்சம் போல் ஆகாமல் பொற்பஞ்சமாய் அதுவே இப்பஞ்சத்தான் எப்பஞ்சத்தான் வெள்ளி ஈஸ்வர் தன் பஞ்சத்தான் தாராட்டுவானே நான் அதுக்கு. அதுவர் எம்பெருமான் திருவருளார் அந்த உண்மையான தாய் ஈசன் என்பதை உணராதத்தான் அன்பு பஞ்சம் வருகிறது. அந்த ஈசன் தான் உண்மையான தாய் என்பதால் தாயினும் சாலப்பறிந்து என்றார். வேற யாரையும் சாலப்பறிந்து ஒருவரும் சொல்லல, சிவன் ஒருவனைத்தான் தாயினும் சாலப்பறிந்து என்றார்கள். அது மட்டுமா, தாய் ஒத்து அடியார்க்கு அருள் சச்சிதானந்த தற்பரவே என்றார் தாய்மார். தாய் ஒத்து அடியார்க்கு அருள், தாயை போல் ஒத்து அடியாருக்கு அருள் செய்கின்ற தற்பரவே. அதோடு மட்டுமா, அன்னையலா செய்வோர் அலக்கண் முச்சே கண்ணார எண்ணகத்தில் தாய் போல் இருக்கும் பராபரமே என்றார். தாய் போல் இருக்கின்ற பராபரம் சிவன் ஒருவன் தான். நாம் அனைவரின் பிறப்புக்கு காரணம் ஒரு தாய் வீடு. நாம் அனைவரின் இறப்புக்கு காரணம் ஒரு தாய். பிறப்புக்கும் காரணம் ஒரு தாய், இறப்புக்கும் காரணம் ஒரு தாய். ஆனால் ஆண் தாய், ஆண் தாய் எழுதும் வண்ணமும் ஆண் தாயாய் பிறந்திடுவே. அத்தாயப்பா பிறப்புக்கு காரணம் காமனன் அறிவாய் என்றார். காமன் என்ற ஒரு தாய் பிறப்புக்கு காரணம், இறப்புக்கு காலம் என்ற ஒரு தாய். காமனும் காலனும் கருத்தொரு வித்து அப்பா இருவர் இசைத்ததினால் இல்வாழ்க்கை தத்துவத்தை விளக்கினார் என. அதுபோல காமனும் காலனும் தான் முதல் தாய், முடிவித்தாய். மற்ற தாய்களெல்லாம் வழிப்பாதை தாய் என விழிவைத்து அறிந்திடுவாய்வா. இந்த இருவரையும் முடிக்கின்ற ஒரு தாய் உண்டு. அவன் தான் காலகாலனாய அதிசிவன். காமனையும் காலனையும் முடிக்கின்றான் என்றால் அவன் சாதாரண ஆளா இருக்க முடியுமா? பிறப்பிறப்பு இல்லாதவன் ஒருவனால் தான் பிறப்பையும் இறப்பையும் தருகின்ற காலத்தை முடிக்க முடியும். ஆகவே இந்த இருவர் காலத்தை முடிக்கின்ற ஒரு தாய் சிவானே. இதைத்தான் பிறப்பிலி விஞ்சகன் பேரருளார், இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் வரும், துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் வாங்க என்றார். யார் ஒருவருக்கு பிறப்பிறப்பு இல்லையோ அவர்கள் ஒருவரைத்தான் அந்த சராசர அனைத்திற்கும் தாயாய் கருத முடியும். மற்றவர்கள் யாரையும் தாயாய் கருத முடியாது. அவ்வாறு பார்க்கடில் சிவன் ஒருவன் தான் பிறப்பிறப்பு இல்லாத பெருமான் கொண்ட பேரருள் நாயகர், இருமாந்திருக்கும் பெரும்பொருள் நாயகர். அன்னவனுக்கு இறப்பு பிறப்பு கடந்த காலையில் யாருக்கும் இல்லை, இறப்பு அன்னவனுக்கு உண்டு என்று எண்ணிடல் ஆகாது. பாரு இறப்பு ஒரு மறுமொழியில் தாராக்கு வந்த இறப்பினை கலந்த மோசல்கள் உண்டடி அச்சல்வர் சிவாரே. ஆகவேதான் சிவனுக்கு நீங்கள் சிவானே, வேறு யாரும் கிடையாது, இருக்கவும் முடியாது. தானத்தின் பொருளாயாகி தான தத்துவத்தை கடந்த கால வானத்தின் பொருளாய் வான்மழை வெயிருந்தால் மானத்தின் பொருளாய் அத்தனையும் நடந்திருந்த காலங்கள் ஈசனேவருக்கும் தாயங்கட கட்டுவடி சித்தருவார் என்ன. ஆகவே யார் ஒருவனுக்கு பிறப்பிறப்பு இல்லையோ அவன் தான் தாயாவதற்கு தகுதி பெற்றவர். மற்றவர்கள் யாருமே தாயாவதற்கு தகுதி பெற்றவர்கள் கிடையாது. அது பிறப்பில்லாத சிவனே அனைத்து உயிர்க்கும் தாயாகின்றனர். அடுத்து அனைத்தையும் நினைவு கூறும் தன்மை உடையவர்கள் மக்கள். ஆகவே நினைக்கும் தன்மையை பெற்றிருந்ததால் அவனை மனிதன் என்று கூறுகிறார்கள். அந்த நினைவை வெளிப்படுத்துவதற்கு உதவுவதோ வாய். நினைவை வெளிப்படுத்துவதற்கு உதவுவது வாய். உணவை மட்டும் உண்ணுகின்ற வாயை மதிப்பே கிடையாது. சாப்பாடு மட்டும் சாப்பிட்ற வாய்க்கு மதிப்பு என்றைக்கும் கிடையாது. ஏ பிராணிகளை பார்த்து என்ன சொல்ற, வாயில்லா பிராணிகள்னு சொல்றேன். அது மாதிரி சாப்பிடலையா யோசிச்சு பாரு.
அது போல உணவை மட்டும் இந்த வாய் உண்டால் அதுக்கு மதிப்பு இருக்குமா நினைச்சு பாரு.
நிச்சயமா கிடையாது. பொறுப்புடன் கண்ட ஒரு கவல கவலமாய் உண்ணுகின்ற வாய்க்கு
ஏது மறுப்பு பெருமறுப்பு பாரு. ஆகவே
பிராணிகளும் உண்டு உண்டு கழிகின்றனவார் அதன் வாய்க்கு வாயிலா பிராணி என்று கூறுகிறவற்றன் மக்களே. அதுவும் சாப்பிடுறது அது வாயிலா பிராணின் பேர். ஆகவே வாய்க்கு பிறகு எப்படி மதிப்பு வர்றது?
ஒருவன் மனிதனுடைய நினைவை உத்தம நினைவை அதை வெளிப்படுத்துவதற்கு உதவுவது வாய். இறை நினைவும் இறை செய்கைகளையும் இறை நாம ரகசியங்களையும் முறையாக வெளிப்படுத்துவதற்காக பயன்படுவது இந்த வாய். ஆகவே இந்த வாயானது உத்தம கருத்துக்களை அனைவருக்கும் வெளிப்படுத்தி விவரிக்கும் வாயை உடையவன் தான் மனிதன். ஆகவே நினைக்க நெஞ்சத்தையும் நற்கருத்துக்களை வெளிப்படுத்த வாயும் இந்த இரண்டையும் மற்ற கருவிகளை தாங்கி தொழில் செய்ய இந்த உடலையும் வாழ்க்கையோ நம் அனைவருக்கும் தந்த தாயோ சிவன் ஒருவனே. அதான் அவனைத்தான் உத்தம தலைவன் என்று தத்துவத்தால் வாழ்த்த வாயு நினைக்க மடலேன் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் என்றார். அப்படி இறைவனை வாழ்த்துவதற்கு தான் இந்த வாய் கொடுத்து. வாயில் 18,000 வகை இருக்கு. ஒவ்வொரு வாயிலுக்கு ஒரு அரிசி, ஒரு வாயில்ல ரெண்டு வாயில்ல, ஒவ்வொருத்தருடைய வாயும் பார்த்தா ஒவ்வொரு விதவிதமாக இருக்கு. ஆனா அந்த வாய்களுடைய அழகுக்கு பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கார். புவழை வாய் ஓட்டு கால்வாய், நிவழை வாய் நீர்நெறி நிலைவாய், பவளவாய் பார்த்திருக்கும் பொன்பொழுப்பு வாய், திவளை வாய் தொக்கு தொக்கிருக்கும் கவளவாய், நிலைவாயப்பா நீண்டிருக்கும் மேல் உதடு தங்கியிருக்கும் தொடுவாய், பின்னை தொட்டிருக்கும் நடுவாய், என கடுவாய் எனக்கு ஆய் 18,000 வகைகள் வைத்து நண்பார். 18,000 வெரைட்டி. அதான் சாவித்திர இந்த வாய் இருந்தா இவன் தலையாட்டி இருக்கும்.
அதுபோல் வாய்கள்ல பல விதம் உண்டு. அதில் ஒவ்வொரு வித வாய்களையும் ஒவ்வொரு வித மிருகங்கள் நமக்கு இருக்கு. மிருகங்களுடைய வாய் அமைப்பு நமக்கு உண்டு. அதைத்தான் வாயழகு சிந்தும் மழகு வைத்து தோலழகு கண்டு ஒருவன் பார், இன்னவனுக்கு தன்னழகு காட்டும் மன்னர் துடித்த ஒரு நிலைகள் எடுத்து எம்பினான் பாரு. தோல் வாய் என்று சொன்னார்கள். மேல் உதடு அதிகமாகவும் கீழ் உதடு உள்பகுதும் இருப்பதற்கு தோல் வாய் என்று பெயர். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மணிபர் சுமார் இருக்கும் வாய். அதான் சொன்னா கொண்ட பணப்பை வைத்து மூடி வைத்தது போல் அன்னவன் கீழ் உதடை மேல் உதடு மூடி இருக்கும். பல்லடுப்பினால் அல்ல வேணும் டிஸ்கிரிப்ஷன் அழகா கொடுக்குறாங்க. அதுபோல யார் ஒருவருக்கு உதடு மேல் உதடு முன்னே கவர்ந்து பின்னுதடு உள்ள வந்திருக்கின்ற இதுக்கு தொடுவாய் என்று பெயர். இந்த தொடுவாய் உள்ளவன் எந்த காலத்திலும் உண்மையை பேச மாட்டான், ஆனா ரொம்ப கவனமா இருக்கு. அடித்து எம்பெருமான் திருவருளால் அடி உதடு பெருத்து அப்ப மேல் உதடு சிரித்திருக்கும் பாரு. அன்னவன் தர என்றும் அப்ப அடி உதடால் தரத்து தான் தத்துவத்தை எட்டு. இந்த வாய்க்கு பேர் கவன வாய் என்று பெயர். கவனம் போல் அடியில பிடிச்சுக்கோ. ஆகவே இந்த மாதிரி வாய் உள்ளவன் எந்த மகள் திருமணம் செய்தாலும் சிறப்பா வாழ முடியாது. ஆகவே கவனமா பார்த்து மாப்பிள்ள வாயை பார்த்து கல்யாணம் பண்ணும் எம்பெருமான் திருவருள். அடுத்து ஈசன் அருளால் குழி உதடு குவித்தோர் வாய். எந்த நேரம் விசில் அடிச்ச மாதிரி குட்டியா உருண்டையா இருக்கும் வாய். அந்த மாதிரி வாய் உள்ளவர்கள் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனா என்னன்னாக்கா நம்ம கிட்ட இருக்க பணத்தை கொடுத்து கட்டுப்படியாது, செலவு செய்கின்றே இருப்பான். ஆகவே குடி உதடு வாய் குறித்து அப்பா பொருள் விரயத்திற்கு ஆளான அன்னவனை தடுத்து நீ தாரத்தை அழித்திடுவாயின. அதுபோல் ஒவ்வொரு வாய்களில் ஒன்று உண்டு. அதற்கடுத்து ஒவ்வொருவர் பேசும் போதும் உதடுகள் துடித்து துடித்து பேசும், உதறி உதறி பேசும். இந்த மாதிரி வாய் இருக்கிறவனுக்கு எந்த நேரமும் கொண்டது காமத்தால் அலையும் மன்னன் இன்னவனப்போ இருக்கும் இடம் வீடு இடமெல்லாம் அலைவாழ்ந்தாரே காமத்தார். அதற்கடுத்த வாய் நிலை கடை வாழ்கள். நல்ல பெருசா காது வர வரைக்கும் பெரிய வாய் சிரிக்காமையா இருக்கும். நல்ல அகலமான வாய் சிரிச்சாருன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். பெருகாது சிறுகாது எனும் தொடும் மன்னம் வந்தவன் நகலவாய் வைத்திருப்பான். இன்னவன் எது சொன்னாலே நம்பிடாத உன்னை கடை தேறதே விடமாட்டான் பாரு. பாத்துல பாத்து தெரியுங்க கொவ்வை செவ்வாய் குனித்த புருவம் உண்டா பெரியவர். அதுபோல் மேல் உதடு முறையோடு சிவந்து கீழுதடு செம்பவன நிறம் கொண்டு திருஷ்டி தருவார். தானுடது தனித்த காலையிலே வாழுதடு செந்தாமரை போல் வண்ணம் பூண்டு அடுக்கிற பற்கள் முத்து வைத்து என் சிவன் முதடு அழகே அப்பா காலை செவ்வாய் உற்றதே என கழுவலி. அதுபோல் எம்பெருமான் திருவருளா இந்த வாய் கொடுத்தது இறைவனை வாழ்க்க, மனம் கொடுத்தது அவனை நினைக்க. வாழ்த்த வாயும் நினைக்க மடனேன் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவன் என்றார் அப்ப. யாரெல்லாம் நமக்கு உணவு அளிக்கிறாரோ அவளை பார்த்து நம்ம என்ன சொல்றோம், தாய்மார் மாதிரி கவனிச்சு விடுறான், தாய் போல பாக்குறான்னு சொல்றோம். எடுத்தது உணவை யார் கொடுத்து வைத்திடினோ தம் தாய்மார் அளிக்கின்றன என்று எண்ணுவார் மேற்பார்வையினார். உள்ளத்தால எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆகவே யாருமே உள்ளத்தை பார்ப்பது கிடையாது. எடுத்து வைக்கும் போது என்ன அன்பா வைக்கிறா, என்ன பணிவா வைக்கிறார், ஒவ்வொருத்தரும் என்ன எண்ணத்தோட வைக்கிறான்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா. அப்போ நினைத்த நிலைகள் தொடுத்து எடுத்த காலையில அன்னம் இடும் ரகசியம் பாருன்னா கையில எப்படி அன்ன குத்தி எடுத்து எப்படி சோர் போடுமோ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால்தான் கொடுத்த ஒரு கையிலே ஈசன் நெஞ்சுள் புகுந்து இருக்கையில அடுத்த அன்னம் இடும்போது அறியலாம் பாருன்னா. அதாவது சில பேர் அன்னத்தை இப்படி குத்தி எடுத்து வைப்பான். குத்தி எடுத்து வைப்பானா போடணுமேன்ற எண்ணம் வந்துட்டா போட்டாவனும் தலையிட. அதுக்கடுத்து சில பேர் இந்த சைட்ல எடுப்பான், ஏன்னா சூடு குறைஞ்சிடும். ஆனால் சைட்ல எடுப்பான். இந்த சைட்ல வலிச்சு எடுத்தா என்னன்னாக்கா ரொம்ப நாள் பாக்கி போட்டுடுவோம். ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்காரு சோறு சாப்பிடணும் சோறு சாப்பிடணும், இன்னைக்கு தீர்த்துவோம் போட்டு அதை சாப்பிடுறாரு சாப்பிடலாம். அதற்கடுத்து சாதத்தை இப்படி சிலிப்பி சிலிப்பி எடுப்பான், என்னன்னா அது மேலோட எடுக்கிறாங்க உதிரி உதிரியா வரணும். இந்த மாதிரி சிலிப்பி சிலிப்பி எடுத்தா நிச்சயமா அவளெல்லாம் நம்பாதீங்க. என்னன்னு கேட்டாங்கன்னா ஏதோ உங்களால ஒரு லாபம் அறியணும்னு போடுறதாம். அப்ப ஏதாவது கொடுக்க முடிஞ்சா உட்காந்து சாப்பிடுவோம். அதான் அன்னவிடும் ரகசியத்தை சொன்னமாய் வைத்த நம்பாரு சுண்ணத்தின் ரகசியம் என்ன. அதற்கடுத்து சாதத்தை இப்படி போட்டு கிண்டுற மாதிரி கிண்டு அருவு கிடையாமே அந்த மாதிரி கிண்டி இப்படி குத்து எடுத்து போட்டாங்கன்னா நிச்சயமா நம்பாதீங்க, அவர்கள் உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு நல்லது செய்ய மாட்டாங்க. அன்னவிடும் ரகசியத்தை சொன்னமாய் சொன்னோம். இதை சொல்லும் போது மீனாட்சி அம்மா மதுரையிலே எவ்வளவோ குண்டோதரனுக்கு சாப்பாடு போட்டுட்டா முடியல சாப்பிட்டு பசிங்கிறான். அப்பனா எம்பெருமானாகி ஈசன் அழைக்கின்றார், அன்னமிடும் தத்துவத்தை அன்ன உருகி நீ அறியாதது பின்னை நான் போதிலிருந்து நீ வாராயார் அது மாதிரி எம்பெருமான் மீனாட்சி பிராட்டிய வர சொல்றா. அம்மா வந்து உட்கார்றாராம், எப்படி அண்ணன் இடமும் தெரியுமா, கொடுத்து நீ ஐயா உள்ளங்கையில் அண்ணன் குத்தி அமர வேணும், அந்த குடி உள்ளங்க இருக்கணும், இந்த இப்படி நுனியில பிடிக்கூடாது, இந்த ரெண்டு வேர்ல பிடிக்கூடாது, மூணு வேர்ல பிடிக்கூடாது, உள்ளங்கையில் அமர்ந்து அன்னபூரணி அகழ்ந்தெடுக்கும் காலகீரே சொன்னபூரணி தானாகும் வண்ணம் என் கண்மணி மீனாட்சி நீ சொன்ன வண்ணம் அப்பா உள்ளத்தால் ஈசா அர்ப்பணம் என்று இடு அவன் வயது ரொம்ப பாரு. அது போல இடும்போது ஆண்டவரே இது அவனுக்கு நான் போடல இறைவனுக்கு போடுது, அந்த இறைவனுக்கு படைக்கின்றேன் என்று படைக்கும் போதுதான் அந்த காரிய சொல். அதுபோல் மனைவி மார்களும் கணவனுக்கு போடும் போது ஈஸ்வரனுக்கு போடுறேன்னு போடணும், நேரம் கட்ட நேரத்துல வந்து நீ தலையை கேட்டு தின்னுகோ சொல்லப்படாது. அதுபோல் நாங்கள் எல்லாம் பெரிய வேண்டியா கலியில் கண்டொரு காலையில எடுத்தொரு நேரம் கடந்து போராடவன் இல்லம் நோக்கி வந்துடு அடுக்கலையில் உண்டு எடுத்து போட்டு உண்மை என்று படுத்துடுவாள் பெண்மணி என எழுதி வச்சிருந்தாங்க. அதுபோல மீனாட்சி அம்மா எப்படி எடுத்து போனோம் சொன்னாலும் கடுத்தொரு காலையில தொடுத்து அன்னை அன்னை கரண்டி அப்பா உள்ளங்கையில் வைத்து அன்புடன் ஈசனுக்கு போடுகின்றோம் என்று போட்டனர். அங்கானம் உண்டு அவன் தானம் தீர்க்க வேண்டினான் ஈசனையே வைகை பிறந்து, அது அடுத்த வேற சப்ஜெக்ட். அதுபோல எப்படி உணவு போறணும் ஒரு தத்துவம் இருக்கு, உணவிடும் தத்துவம் அன்னைகளுக்க உரித்தானது, அந்த உணவிடும் தத்துவத்தை சிவந்தான் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே இடும் பழக்கம் உள்ளத்தில் தொடும் பழக்கம் வயதிறந்து வடும் பழக்கம் இருக்கும் மடும் பழக்கம் அத்தனையும் சிவனே தந்திருக்கின்றான் என்றார். உண்மை தாயா சிவனே, வேதங்கள் கடந்த ஒரு நாயகன் உண்ணும் வரைகள் அத்தனையுமே கடுத்தொரு காலையில் தொடுத்திருந்தால் அடுத்து நீ எடுத்த கண நாதங்கள் எங்கனும் தான் இருக்கும் பாருங்க. அதுபோல பார்வதி கல்யாணத்துல புடவை கட்டுறதுல ஒரு சிறு பிசகு வந்து விட்டான், அந்த பிசகரை வந்து பின்னால குஞ்சம் வச்சு கிடைக்கும் போது எத்தனை குஞ்சம் வைக்கணும்னு கணக்கு இருக்கு, அடுக்கு வச்சிருவாங்க அந்த மாதிரி 8, 10, 12 கொண்டு ஒரு 3 குறைந்து போகக்கூடாது. அதுபோல் அம்மாவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் வந்து மகளை வந்து தாயம் என்ன பண்ணிட்டானா 4 வச்சு கட்டிட்டாலாம் குஞ்சம். ஈசன் பார்த்தானா அடையவே என்ன பார்வதிக்கு இந்த மாதிரி கட்டிவிட்டாரு போடல அப்படின்னு சொல்லிட்டு உத்து உணர்த்து உணர்த்தும் காலையில தத்துவத்தை அடைத்து அழைத்தனும் ஓர் பூதம் பாரு அப்பூதம் வந்தது பெண்ணாய் மாறு என்றார். கடன் கரக்கன் என்று பேர் அந்த பூதத்துக்கு, நீ பெண்ணா மாறுற ஷோகாட்டு இசையெல்லாம் மாறிட்டு பொண்ணா அது பூதமே எதையும் செய்யும். உடனே மாறவன சொன்னாரா இந்த மாதிரி நிக்காத, அவங்க அம்மா மாதிரி மாறினாராம், தன்னான அக்கணம் மாறி நின்றதே போய் குஞ்சம் சரியில கட்டி விட்டுவாங்க. பின்னை தான் எடுத்த காலையிலே கொஞ்சம் 12 அடுக்கு வைத்து பாராய் நிலை பரமசிவனுக்கு ஒத்தது போல் வைத்து கொடுத்தது அப்பூதம் பாரு. அப்போ புடவை கட்டி சொல்லித்தரணும், அம்மா தான் சொல்லித்தரணும், குழந்தைக்கு தாய் தான் சொல்லித்தரணும், என் ஜெகன்மாதாவிற்கு ஈசன் சொல்லி கொடுத்திருக்கிறார் என்றால் அவனே தாய். தான் ஒரு காலையில அடித்த ஒரு உடல் புடவை தான் மடித்து கொடுத்த காலையிலே ஈசனே உடலிலே கத்திரியும் சொல்லி இருக்க அத்தவன் உத்தவன் அவனுடைய தாயாவார் பாரு அகத்தியில். அதுபோல புடவை மடிச்சு கொடுக்கறதுலிருந்து உணவு பரிமாறதுலிருந்து உள்ளத்தான் திறந்து பேசுவதிலிருந்து எப்படி எப்படி செய்யணும் சிவனே சொல்லி கொடுத்திருக்கிறான் என்றால் அனைவருக்கும் தாய் சிவனாய்த்தான் இருக்க முடியும், வேறு யாரால் இருக்க முடியாது. ஒருத்தொரு காலையில் தான் தடுத்த காலையில் உருத்தொரு வந்த காலை உருவகித்து தத்துவத்தை சீரெடுத்து என் திருமண விழாவிலெல்லாம் அன்னை மீனாட்சிக்கும் இவவான் பார்வதிக்கும் கொண்ட காலையில் எடுத்து ஒரு மடி தாங்கத்துவங்களை எத்தனையுமே உத்தமரையில் தொடுத்து கொடுத்தவன் என் ஈசன் ஒருவன் தான் என்ன. ஆகவே சிவன் ஒருவன் தான் ஆடை அலங்காரத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார், அன்னமிடும் முறை சொல்லிக் கொடுத்திருக்கிறார், எப்படி எல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார், என்னெல்லாம் உள்ளத்தில் நினைத்து பரிமாற வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் பெண்கள் செய்ய வேண்டிய கடமை. இந்த கடமைக்கு மூல காரணமாக இருந்து சொல்லிக் கொடுத்தவன் சிவன். ஆகவே அன்னார் சொன்னார் எது என்னும் என்னார் வண்ணம் பொன்னார் மேனியன் என் சிவரே அனைத்தும் அழித்து வந்த காலையில் சிவரே அறிவருக்கு தாயர உணர்வீரே மக்களே என்றார். அதுபோல் எம்பெருமான் திருவருளால் ஒருவர் உணவு இடுறான்னா அவ தாய் மாதிரி போடுறான் நம்ம சொல்றோம். ஆனா தாய் வயிற்று இருந்த போது நம்முடைய தாயால் நமக்கு உணவிட முடியாது, பெற்ற பின்புதான் தாய் பால் தருகிறார். ஆகவே கருவில் உள்ள குழவிக்கு உணவு அளிப்பவன் சிவந்தார்,
இதைத்தான் கருப்பைக்குள் முட்டைக்கும் கல்லுக்குள் தேரைக்கும் விருப்போடு உணவளிக்கும் ஈசன் என்று சொன்னார் அபிப்பிராயம். கருப்பைக்குள்ள உணவு ஈசன் அளிக்கிறான்னா என்ன சாட்சி? நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனாதான் பிள்ளை பிறந்தவுடன் வருகின்ற மலம் காட்டு மலம் என்று சொன்னார்கள். காட்டு மலம் அந்தையார் ஊட்டப்பட்ட உணவால் வருவது கிடையாது. காட்டு மலம் ஊட்டுவது ஈசன் தத்துவத்தால் அந்த உணவு பிண்டம். ஆகவே காட்டு மல ரகசியத்தை காட்ட வல்லதோ ஈசன் கருவினில் உணவு அளித்திருப்பத அவனே தாயன் அறிவாய்வார் என்ன. ஆகவே காட்டு மல ரகசியங்கள் நிறைய உண்டு, வேற பாட்டு தெரியும். அதுபோல கருப்பைக்குள் ஒரு குழந்தை உணவு ஏற்றுகிறதுன்னா அது காட்டு மலமாய் வெளிவருகின்றதான் பிறந்த பிறகு. அதுவரை யார் ஃபீட் பண்ற? நம்மளா ஃபீட் பண்ணிடுகிறோம். நினைச்சு பார்க்கும்
கருப்பைக்குள் இருக்கு உயிருக்கு ஈசன் உணவு அளிக்கின்றார் என்பதை உணர்ந்த பிறகு சிவந்தான் அனைவருக்கு தாய் என்பதை உணராவிட்டால் நாம் பிறந்து என்ன பெயர்?
பிறவி எடுத்த பலனை அப்பா அறிந்திட வேண்டுவது. அந்த சராசரத்துள் இருக்கும் அன்னையற்கெல்லாம் அன்னையாக இருப்பவர் சிவன் என்பதை உணர வேண்டும். ஆகவே நவராத்திரில 9 நாயகி வழிபாடு உண்டு. ஒவ்வொரு ரோகிணியை முதல் கொண்டு சுபத்ராதேவி முதல் கொண்டு வழிபாடுகள் உண்டு. அந்த ஒவ்வொரு வழிபாடிலும் ஒவ்வொரு அற்புதங்கள் செய்யலாம். ஆனா இந்த வழிபாடுகள் பூரணமாய் முடியும்னா எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா. மஞ்ச குங்குமம் கொடுங்க, தாலி சரடு கொடுங்க, பெத்திரப்பால் கொடுங்க, தெரிஞ்சவா இருந்தா ரொம்ப அறிஞ்சவா இருந்தா பிளஸ் விட்டு கொடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பா. அது போல இத்தனையும் கொடுத்தாலும் பூரண மாதிரி அன்னை சிவகாமி தத்துவத்தில் தானாய் வேண்ட உத்தகாலையில் லலிதா பரமேஸ்வரி சிந்தாமணி மண்டபத்தில் நவராத்திரியில் வீற்றிருக்கிறார். எஞ்சீவன் கைலையில் இருந்து வருகின்றான் பாருங்க. சிவபெருமான் நவராத்திரிக்கு அம்மா விசிட் பண்ண வரான். நவநாத சித்த ரகசியங்கள் சொல்றது. அது போல வரும்போது எல்லாருக்கும் இந்த பொண்ணு பொண்ணும் பொருள் அந்த ஊர்லன்னா வயிறு வயிற்று ரொம்ப ஈஸி குப்பை மாதிரி தெரிக்கின்றிருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கும் போது பார்வதி கேட்கலாம் எண்ணுருவானே, எல்லாரும் இந்த மாதிரி குங்குமம் மஞ்சள் சாதி தரத்துல எல்லாம் கொடுத்துருக்கா, சட்ட துணி எல்லாம் கொடுத்துருக்கா, இது இவ்வளவு கொடுத்தாலும் அது பூர்ணமாய் ஆகுமா? குருநாத ஈசனை குருவாய் மதிக்கின்றார் என் ஜெகன்மா. அப்பொழுதுதான் சுவாமி சொல்றார், எல்லாம் கொடுத்தாலும் சரி இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவியும் வந்து அமர்றா. அந்த ஒவ்வொரு தேவியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வயது குழந்தைகளா, 2 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள குழந்தைகள் இருக்கு. இந்த மாதிரி இத்தனையும் நீங்க செய்து இருக்க, ஆனா நான் வேண்டான்னு சொல்ல, ஆனா இத்தனையும் விஜயதசமி என்று பூர்ணமானது. உத்தமமாய் குங்குமம் திமுனுடன் தாந்தேத்து வண்ணவாய், தன்னுடன் தாந்தேத்து மஞ்சளுடன் தாந்தத்தினை பார்க்கும் வைக்கும் வண்ண வண்ணமாய் அவரை தோரணங்கள் கொடுத்து தேங்காயுடன் தானாறு உதித்தது போல் எடுத்து பின்னணியும் எடுத்து அந்தவருக்கு ஆடை அணிகரங்கள் அத்தனையும் கொடுத்திருந்தார். இத்தமாய் கொடுப்பது என்று பூத்தி ஆகும் என்று
அழிக்கின்ற விஜயதசமி என்று அப்பா
ஒவ்வொரு நாளும் பூஜை முடிந்தடிக்கும் போது ஓருத்தி ராட்சிர மணி கொடுத்திடு 5 முகம் அன்றுதான் அப்புறம் பூர்த்தி அடைகின்றது. பாரு, ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தைய வச்சு அலங்காரம் பண்ணி சிங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாம் கொடுத்த உடனே ஒரு 5 முகம் ருத்ராட்சத்தை கொடுக்கணுமா? கொடுத்தாதான் நவராத்திரி பூரணம்.
தனித்தொரு காலையில் எடுத்தது நீ எடுத்திருந்தால்,
அடுத்தது சிறப்புடன் தான் அந்த காலையிலே அன்னைக்கு அடுத்தது எடுத்து கொடுத்த என்னீசன் பாரு, தத்துவத்தை ருத்திராட்சம் அளிப்பதுதான் உத்தம தானன் அறிவாயினார்.
ஆகவே ருத்ராட்ச மகிமத்தான் 1 வருஷம் பேசலாம். அது வேற சொல்லுங்க,
எம்பெருமான் திருவருளால் நவராத்திரி சம்பூர்ணமாகணும்னா ஒரு 5 முகம் ருத்ராட்சம் கொடுக்கணுமா அந்த குழந்தைகளுக்கு? என்ன காப்புடன் கலந்த காலையில் அக்காப்பு எந்தெடுத்திருந்தார், ஓர்முகம் கொண்ட காலையில் உத்திர மணிகள் தரித்திருந்தார், எக்காப்பு கண்ட காலையில் ஏழை எடுத்திருந்தார், தற்காப்பு ருத்திராட்சம் தருவது போல் எக்காப்பும் தந்திடாதே.
ஆகவே ஈசன் ருத்திராட்சம் அணிய அனைவருக்கும் தாயாகும் பாருனா நவராத்திரியில.
நவராத்திரியில காப்பா நின்று அனைத்தும் செய்யுமா? நவராத்திரி சம்பூர்ணத்தை தரணும்னா இதை செய்யணும் தான். ஆகவே
எம்பெருமான் திருவருளால் அதிலேயும் தாயாய வந்து செய்கின்றானா சிவபெருமான்.
ஆகவே இரவில் 9 இரவு அப்பா ஈசனுக்கு 1 என்று பேசுவார். 9 இரவு என் ஈசன் ஒரு ருத்திராட்ச மணிவடுத்து அது அத்தனை தான் பூரணமாயால் இல்லையா அது ஓர் இரவு என்ன? ஆகவே அனைத்து இரவு சிவனுக்கு 1 இரவு என்று எண்ணி முடிவு சொல்லுவாங்க நிறைய பேர். எல்லா இரவும் ஈசனுக்கு குறித்தானது. ஏ தாயாயிருந்து இரவு பகலாய் தாந்தாராட்டி வண்ணம் போலே ஆயாயிருந்து அனைத்தும் ஆட்சியாயும் இருந்து ஊடாயிருந்தும் தானாக்கும் வண்ண பாட்டியாயும் இருந்து எடுத்த ஓர் பேர் பக்குவத்தை தான் எடுத்த காலையில் அத்தனை ஈசன் தத்துவத்தை தான் எடுத்து கொடுத்த சிவரே அனைவருக்கும் தாயன் அறிவாயினர். ஆகவே நவராத்திரி சம்பூரணமே சிவனால் தான். அப்போ தாய்மார்கள் இரவே சிவனால் தான் முடிவு பெறுது. ஆகவே சிவன் தான் தாயாய் அமர்கின்றார் நவராத்திரியிலுமே. ஆக நிறைத்த ஒரு காலையில கருவினில் இருக்கும் கருப்பைக்குள் இருக்கும் குழவிக்கு உணவளி, கல்லினுள் இருக்கும் தேரைக்கு உணவளி, இருப்பையில் எடுத்தெடுத்த காலையில் தாயா இருப்பவர் அனைவருக்கும் சிவனே என அறிவிப்பாயே போக. ஆகவே எல்லாம் உணரணும். அண்ட சராசரத்தில் எத்தனை தாய்மார்களா இருந்தாலும் சிவன் தான் தாய். மற்றதெல்லாம் வந்து மறையும் ஓடி பிடிக்கும் இரவு நிலவு பாரு. ஆகவே அதோடு மட்டுமா, அந்த சிவன் ஒருத்தம்னா உற்றாரு உறவினர், மற்றவெல்லாம் உற்றாரு உறவு நினைச்சு வந்து பிராப்ளத்தை தான் கொடுத்துட்டு போவான். வேற யாரையும் உறவினா நினைக்காதீங்க. உற்றார் உறவினன் என்று நீ எண்ணி யார் யாரா பெற்றிருக்கின்றார் அன்னவரெல்லாம் உன்னிடம் பத்தாமல் பத்திருக்கும் இருக்கவரை இருப்பருவாரு. இல்லையே அன்னவர் பொறுக்கி ஓடி விட்டுடுவர் இன்னவன் அனுபவிக்க தெரியாது. ஈசன் ஒருவன் தாழ்ந்தாலும் வாழ்த்துபவன் ஒருவன் அவனே தாயர் அறிவாயிருந்தார். ஆகவே யார் யாரே உறவினர் அவங்க உறவினர் வந்துட்டாங்க அதனால கோயில் வர முடியலன்னுவான். சிரிப்பு, அந்த உறவினர் கூட வரமாட்டான். இவர் கோயிலுக்கு போற தடுத்துதான் வந்துடுவான் அந்த உறவினர். ஏன் அவனையே தள்ளிடுவாரு, அது முடியாது உன் புத்தி உனக்கு கபாத்திட்டு அவ்வளவுதான். உறவினர் வந்துட்டாங்க கோயிலுக்கு வர முடியலன்னுவான். காரணம் அறியாமை. உறவினர் உற்சாகத்தார் யார் ஒரு வந்து இருந்தால் அன்னவரை இழுத்து தரிசனம் கொடுத்துட்டு புண்ணியம் உனக்கு அவர்கள் பாடி உன்னை சேருது பாருன. அந்த மாதிரிலாம் புண்ணியம் சம்பாதிச்சிருந்தோம். ஆகவே எம்பெருமான் திருவருளார் உறவினர் வந்தாதான் ஈசன் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்றது போய். அது ஈசன் திருவருளால் உண்மையான உறவினராக, உண்மையான தாயாக, உண்மையாக உற்றாராக இருக்கின்றவர் சிவன் ஒருவன். உற்றாராய் உறவாகி உயிர்க்கெல்லாம் பெற்றாராய பிரானார் என்றார் நாவுக்கரசு. உற்றாரு உறவினரு பெற்றவர்களெல்லாம் பிரான். அப்பா அம்மா பெத்த மூதாதையர்களுக்கே மூதாதை சிவருமா. ஆகவேதான் மூதாதை மாதாளும் பாகத்து எந்தே என்றார் மணிவாசகர். மூதாதை பாகத்து மாதாளும் பாகத்து எந து என் சிவம்மா பேசுறேன்னு மூதாதைக்கெல்லாம் மூதாதே அவனை விட்டுட்டு யாரெல்லாம் மூதாதே சொல்லிக்கினு நம்ம என்னென்னமோ பண்றங்க. மாறுடன் தாங்கந்த காலையிலே மாறு வேடம் பூண்ட வண்ணம், நீருடன் தீர்த்திருக்கும் காலையில் வேருடன் வந்த காலை அனைவருக்கும் தாயாய் இருக்கின்ற மூதாது என் ஈசன் என அறிவாய் என அழகி. அதுபோல் தாய் தந்தைக்கு முந்தியவர்களே மூதாதை என்றால் அந்த மூதாதைக்கு மூதாதையாய் இருக்கின்ற என் சிவன். அனைத்துக்கும் தாயா இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனி தகுதி. ஏன்னா எல்லாரும் தாய் தான் சொல்லி விடுறாளே ஒழிய, எல்லா தாயும் அவங்க குழந்தைகளை நான் எல்லா குழந்தையும் என் குழந்தை மாதிரி தான் பாக்குறேன்னு சொல்றாளே ஒழிய பாக்குறது கிடையாது. உதட்டளவே உபதேசம் உயிர் தளவது வருவது இல்லை பார். தடத்தளவே தானாகும் வண்ண தத்துவத்தை அறியாத நாம் கேட்கின்றோம் அன்னவரை பார். சிவன் தான் தாய் என்று உணர்ந்திருந்தால் அது போதும். ஆகவே அனைத்திற்கும் தாயா ஒரு இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு தனி தகுதி உண்டு. அது என்ன? அவருக்கு தாயோ தந்தையோ இருக்கக்கூடாது. ஆனால் அவரே அனைத்திற்கும் தாயாகவும் தந்தையாக இருக்க அத்தகுதி சிவன் ஒருவனுக்குத்தான் உண்டு, வேறு யாருக்கு கிடையாது. எந்தாயாய் எம்பீரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பீரான் தனக்கு அப்தி இல்லான் என்றார். எந்தாயாய் எம்பீரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அக்தி இல்லான் என்றார். மாணிக்க வாசகர் சொன்னார்னா என்ன அர்த்தம் பாருங்க. எல்லாத்துக்கும் தாயா இருக்கிற சிவன் மாணிக்க வாசகர் சொல்லும் போது அதை நம்ம புரிஞ்சுக்காம இருந்துட்டுமே. காரணம் திருவாசகம் ஓதாதது. ஆகவே ஒவ்வொருவரே திருவாசகம் படிக்கணும். அது மாத்திரம் இல்ல, நவராத்திரி சித்திப்பதிகம் என்று சொல்வார்கள். நவராத்திரியில ஒவ்வொரு அம்பாளுக்கும் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுகள் படிச்சா அந்த நவராத்திரி பூர்ணமாகுதுன்றா. நான் இல்லைன்னு சொல்ல, நவராத்திரி சித்திப்பதிகம்னு ஒண்ணு உண்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நவராத்திரி நீங்க ஒரு நாள் ஸ்தோத்திரம் பாடி முடிச்சோம்னா கடைசியில சிவஸ்தோத்திரம் படிக்கணும். சிவஸ்தோத்திரமோ சிவஸ்தோத்திரமோ வில்வாஸ்தோத்திரமோ படிச்சாதான் அன்ன பூஜை பூர்த்தி ஆகலாம். இல்லாவிட்டா அம்பாளுக்கு போன பிரசாதம் சிவனை போய் சேர்வதில்லை. அனைவருக்கும் தாயை மறந்து விட்டோம் என்ற அர்த்தம். ஆகவே நவராத்திரியில என்ன தேவதை பூஜை சொன்னாலும் சிவாஸ்தோத்திரத்தை முடிச்சாதான் அது பூரணும். அது நல்லா தெரிஞ்சுடணும் எல்லாரும். இதுதான் நவராத்திரி தெரிஞ்சுவிட வேண்டும். அதுவோ எம்பெருமான் திருவருளார் தான் எல்லாருக்குமே தந்தையா இருக்கிறத பத்தி ஈசன் அனுகிரகம் பண்றான். உண்மையாய் உருவகித்து தந்தையாய் நான் எடுத்து வந்த காலை தந்தையே கந்தையாய் ஏதெடுத்து நான் அலைந்திருந்தால் தந்தையே தாய் பூரணமாய் நிந்தையே நின்படுத்தி இருக்கும் காலை எந்தையே ஈசா உன்னை நந்தியே நம்பி வச்சேன் எந்தையே அனைத்துக்கும் தாயான சிவ தந்தையே உன்னையே நாடிவிட்டேன். ஆகவே ஒவ்வொருவருக்கும் தாயாய் சிவன் தான் இருக்கின்றார். இதை ஒவ்வொரு தடவை யோசிச்சுட்டே இருக்கணும், அப்பதான் முடியும். இல்ல போட்டா நம்ம ஊர தாயும் உறவு தாயும் உடல் தாயும் தனித்தாய் இந்த தாயை நினைச்சிட்டம்மா ஆத்துக்கு வாங்குவோம், எனக்கு நேரம் சரியா இல்லை, எனக்கு இருக்க வேண்டிய ப்ராப்ளம் எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு முடிஞ்சா நான் வரேன். ஈசனை வந்து வானையினான்னா விட்டுடுவானா? அடுத்து நீ ஒரு காலையில் தொடுத்து ஈசா என்று எண்ணும் முன்ன உன் வீடு வந்து விட்டான் பாரு. அடுத்தவனை இருக்க இடம் அளித்திட உன் உள்ளத்து நிரந்தரமாய் நின்றிருப்பான் பாரு. ஆகவே இந்த லௌகீக பந்தங்களை வச்சுட்டு எத்தனை தாய்ங்க ஒன்று நிறுத்துறாங்க தெரியுமா? இதுதான் வீதி. ஆகவே தன்னை அடுத்து வெண்மக்கள் தானாகும் மன்னும் பொன்னை அடுத்து இருக்கும் காலையில் எது எக்கேடு போனால் என்ன உன்னால்தான் ஆகுமோ என்று எண்ணிப்பாரு. ஆனா நம்ம நினைச்சிடும், நம்ம இருக்கிற வரைக்கும் பாத்துறோமே, இருக்கிற வரைக்கும் நான் கவனிச்சிடுறேன், இருக்கிற வரைக்கும் நீ பாக்குற என்ன இருக்குது வச்சா அதே தப்பு. நான் இருக்கும் முறை நீ பார்ப்பது எது? முன்னையே பார்க்க ஒருவன் ஈசன் இரவு மகளாய் பார்த்திருக்கை, நீ ஒருவரை பார்க்கின்றான் என்று சொல்கின்றாய். இதற்கு காரணம் இன்னும் பக்குவம் வரணும். எம்பெருமான் திருவருளா சிவன் தான் எல்லாருக்கும் தாய். உருத்தொரு காலையில் உடல் மீது கொள்ளும் அன்பு மாறுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் உண்டு, ஆனால் சிவன் மீது கொள்ளுகின்ற அன்பு மாறுவதற்கு என்றுமே சந்தர்ப்பம் இல்லை. அதனால்தான் இதைத்தான் மெய்யன்பு என்றார்கள். தெரியும், மற்ற அனைத்து அன்புகளும் பொய்யன்பு. அன்புல பல அன்புகள் உண்டு. காரிய அன்பு, கருத்து அன்பு, நிறைத்த அன்பு, நெடுங்கால் அன்பு, வாரி அன்பு, விழிப்பு அன்பு என்றும் இந்த அன்புகள் எல்லாம் அளவோட விளையாடுகிறது. ஆனா மெய்யன்பு ஒன்றுதான், உள்ள உடல் எல்லாமே உருகவை. இந்த மெய்யன்பு உடையவர்கள் சிவனிடம் எதையோ வேண்டாம் என்றுதான் கூறுகிறார். ஆனால் ஒன்று மட்டும் உன் திருப்பாதம் மட்டும் எனக்கு கொடுத்துடும், வேற எதுவும் வேண்டாம்னு கேட்கின்றார்கள். எல்லாத்தையும் தான் நாம் கேட்கிறோம் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும், விட்டு போன ப்ராப்ளம் வந்துடுது. ஆகவே விட்டு போகும் காலையில விட்ட ஒரு குறைகள் எல்லாம் வந்து ஆட்டுது. தொட்டு ஈசன் நினைவு ஒரு துணி நேரம் கிட்டிடு, அப்பா விட்ட குறைகள் நிவர்த்தி ஆகும் பாருங்க. அதனால்தான் உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவு இனியமை குற்றால தமந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் அனுபவம் கசிந்துருக வேண்டுவனே. அப்பா உன் திருப்பாத வண்டிதான் எனக்கு வேணும், கற்றாவின் மனம் போல் கசிந்துருக வேண்டுவன். எம்பெருமானே உன் திருப்பாதம் ஒண்ணுதான் வேணும்னு எல்லாரும் சொல்லியிருந்தார்கோ, எல்லாரும் கட்டிருந்தார்கள். கடைசி காலத்துல ஆண்டவன் திருப்பாதம் கிடைச்சா போன கடைசி காலத்துல, அப்ப இப்ப இருக்கிற காலத்துல என்ன கிடைக்கும்? ஆகவே கடைசி காலம் நினைக்காதீங்க. இக்கணம் மக்கணம் அடுத்து வருகணும் எல்லாம் எக்கணமும் கடைசி காலம் நம் அனைவருக்கும் பாரு. அக்கணத்தை நீ மறந்து விட்டு எக்காலத்தில கடைசி காலம் வருகின்றது என்று எண்ணுகின்றார். நினைக்க எல்லாரும் நாயகன் அறிவு நினைச்சுமா? ஆகவே கடைசி காலத்தில் ஆண்டவன் திருப்பாதம் ஓணும்னா இப்பத்துல இருந்தே இருந்தாலும் அப்ப வரும். அதெல்லாம் மாய மாற்றத்தில் எழுதி வச்சுதான் புரியுது. உடம்புல உயிர் விட்டு போகும்போது என்னென்ன நிறம ஆகும் வாய்ப்படிச்சு பாருங்க தெரியும். ஆகவே இவ்வாறு ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், உற்றாரை யான் வேண்டேன், கற்றாரின் மனம் போல் கசிந்துருக வேண்டுவன என்று கேட்கும் போது உருகி வேண்டினால்தான் சிவன் தான் தாய் என்பதை புரிந்து கொள்ள முடியும். உருகி வேண்டாதவரை சிவன் தாய் என்பதை யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எங்கு நீங்கள் உள்ள மாதிரி உருகி இறைவனை வேண்டுகிறீர்களோ அன்றுதான் அவன் தாய் என்பது புரியும். ஆகவே உருகி வேண்டினால்தான் சிவன் தாய் என்பது புரியும், இல்லையே மற்றவர்களைத்தான் தாயாக நினைப்போம். ஆகவே உருகி வேண்டினால் உதவு அனதா, தாயை விட சால பறிந்து உதவும் சிவன் என்றார். பாலினை கூட்டு தாயினும் சால பறிந்து பாவியருடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை தொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே என்றார். தாயை விட சால பறிந்து உதவுகின்றவன் என்று பெரியவர்கள் மணிவாசகர் சொல்றார்னா அப்பவும் உணர்ந்தா நம்முடைய முட்டாள்தனம் இல்லாமல் படித்த முட்டாள்கள் நாம் தான்.
தாயினும் சால பறிந்து உதவக்கூடிய சிவன் என்பதை படித்து விட்டு நம்ம தாயை புரிஞ்சுக்கலன்னா
அப்ப என்ன நிலைமை பார்த்து. ஆகவே படித்தும் அறிவிடா மக்கள் வாக்கள் போல் மறைந்திருந்து வாழ்கின்ற இப்பிண்டந்தர் நீதா மறுத்தினே ஒதுக்கிடாம் விருப்பமுடு உணர்வித்து என்னை உன் திருப்பாதிடை ஏற்றுக்கொள்ளும்னா என்னாலோ என் தாயே ஈசா பெருமானே என்றாரு கல்வெளி. அதுபோல எம்பெருமானே எல்லாம் படிச்சு நான் முட்டாள் மாதிரி இருக்கு, இருந்தாலும் உண்மையான அறிவாளி ஆக்கிற நிலைக்கு நீ கர்ணம் பண்ணாதான் முடியும்.
ஆகது அதோடு மட்டுமல்ல பால் நினைந்து ஊட்டும் தாயும் சாலப்பறிந்து உதவுவதால்
சிவனே அனைவருக்கும் தாய் என்பது நீங்க சொல்லி தெரியல, எல்லாமே தெரிஞ்சு விட்டு. ஆகவே இவ சொல்லி ப்ரூவ் பண்றது, அவ சொல்லி ப்ரூவ் பண்றது, ஏற்கனவே அது ப்ரூவ்டு சப்ஜெக்ட். ஆகினால அதுக்கடுத்து நவநாத சித்தர்கள் என்று உண்டு, மகா அற்புதமானவர்கள். கோரக்கர்ல இருந்து, காலங்காயிர சித்தர்ல இருந்து, கோட்டக்கல்லூர் சித்தர்ல இருந்து, உரக்காட்டு சித்தர்கள் மட்டும் சேர்ந்தவா. இந்த நவநாத சித்தர்கள் ஒரு நாள் இந்த சைட்ல கோரக்கால் சித்தர், கோட்டக்கால் சித்தர், படுக சித்தர், வாணிப சித்தர் இங்க உட்கார்ந்துருக்கா நாலு பேர். இந்த ஓரத்துல பானமான சித்தர், பானகத்திர சித்தர், பானவாணி சித்தர், பானவித்திர சித்தர், நடுவுல ஜட்ஜா உட்கார்ந்துருக்கா விதர்ப்பகால சித்தர். இவாளுக்குள்ள ஒரு சப்ஜெக்ட் வந்து விட்டு,
அனைவருக்கும் தாயாய் ஒருவன் இருக்கின்றான் என்றால் அவனுக்கு சில தகுதி வரும்.
அது எந்த தகுதி இருந்தா, அந்த சராசத்தி வாழ்கின்ற உயிர் அனைத்திற்கும் தாயாய் ஒருவனை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஒருவர் கேட்கின்றார். அதற்கு எதிலே இருக்கின்றவர்கள் சொல்லுகின்றார்கள், இடும் சாபோ வரமாய் மாறினால் அனைவர் அவரே அனைத்திற்கும் தாய் என்று உணரலாம்.
எப்படியாப்பட்ட சப்ஜெக்ட் பார்.
இடு சாபோ வரமா மாறணும், அப்படி மாறினாதான் அவர் தான் அனைத்து உயிருக்கும் தாயா. இது யாரால் செய்ய முடியும்?
இதை சொல்லும் போது ஒரு சம்பவம் நிலவு. வரூர் காலையில் வறுத்தெடுத்த நிலைகள் கடந்து திருவுர் திருவே என வேண்டிய காலையில் அறுவுறு மறுத்திருந்த காலையில் எம்பெருமான் தாரே பெருவொரு மார்குரு பீடம் ஒரு மகாரிஷி அமர்ந்திருக்கின்றார். வாரு
ஒரு பெரிய ரிஷி உட்கார்ந்திருக்கிறார். கருத்தொரு உடல் கடந்த காலையிலே பொறுத்து அப்பா காலத்தால் எண்ணிடா வயது கடந்தவர் பாரு.
இந்த வயதுதான் அவருக்கு சொல்ல முடியாது. பேருடல் பெருமான் காலையில் தீருடன் நண்பண்ட காலையில் அன்னவர் அமர்ந்திருக்கும் நிலையை அண்ட சராசரம் படைக்கும் உருவம் போல் உள்ளது. வாரு
பெரிய ஒரு மகான் உட்கார்ந்திருக்கிறார். துரும்பு போல் தயாராகும் வண்ணம் துரித்த காலையில் பல ஆயிரம் வயது கொண்ட ஒரு சிறு சிஷியன் உள்ளானே.
சிஷியனுக்கே பலாயிரம் வயசு,
அவன் சின்ன சிஷியனா. துருத்தொரு காலையில குருவோர் பல ஆயிரம் ஆண்டுகள் கொண்டு துருதுரியனவோடு சிறிய சிஷியன் ஒருவன் உண்டு வாரு. அந்த சின்ன வயசுக்கார சிஷிய ஓடி ஆடி குரு பணி நிறைய செய்துண்டே இருக்கார்.
அறுத்தொரு காலடக்கும் தானடக்கும் வண்ணவே திருத்தொரு நிலைகள் அத்தனையும் தீர்மையாய் செய்கின்றான் குருமனம் மகிழவே என்றார்.
குரு மன மகிழ்ச்சி அடைகின்றவன்னு செய்துட்டே இருக்கான். அந்த குருவுக்கு பல ஆண்டுகள் ஆயிடுச்சான். அவரு வந்து சரி இந்த உடலை விட்டுட்டு நம்ம வேற இடத்துக்கு போலாம்னு யோசிச்சுருக்கார்.
அந்த மாதிரி இருக்கும்போது பல ஆண்டுகள் குரு பணி செய்து
குரு வாயால கேட்கின்றாரா அந்த சீடனை பார்த்து, குழந்தை அவருக்கு குழந்தை தப்பி வயசாச்சுன்னா அப்ப பாருங்க எப்படி இருக்கும். ஆனாதான் இந்த காலத்துல சில பெரியவங்களா கொஞ்சம் வயசான பொம்பளைங்களை பார்த்துன்னு குழந்தை குழந்தைன்னு சொல்றது நினைச்சுக்கிறேன்.
ஆகவே யாராவது ஒருவர் வயதானவர்கள் மற்றவரை பார்த்து குழந்தை என்று சொல்லக்கூடாது.
ஏனென்றால் அவர்களை குழந்தை என்று சொன்னால் அவர்கள் பரிகசிப்பார்கள் நினைப்பார்கள். ஆகவே அவர்களை குழந்தை என்று சொல்லாலும் தாய் என்று சொல்ல வேண்டும். சிறிய குழந்தையா இருந்தாலும்
வயதானவர்களா இருந்தாலும் அம்மா என்னம்மா கேட்கணுமே ஒழிய
குழந்தைன்னு சொல்லி உட்கார்ந்து கூடாது. ஆகவே இந்த கணவார்களும் பெரியவர்கள் நிறைத்த நிலை கொண்ட வயது மூத்தவர்களுக்கு எல்லாம் தனித்தொரு பார்க்கின்ற 40 வயது பெண் பிள்ளையை பார்த்த குழந்தை என்ற கூறு வருவாரு. இன்னவர் நிலை மறந்து விட்டார் குழந்தை அல்ல அவள் வார தாய் என்று அழைப்பாய். சிறு குழந்தையை பார்த்தால் பெரியவருக்கு சொல்லு போகானார்.
நான் சொல்லப்பா போக சொல்றேன்.
அதுபோல எப்படியெல்லாம் அழைக்கணும்னு எழுதி வச்சிருக்கிறார்.
ஆகவே நிறைத்தொரு காலையில் யாரொருவரும் எல்லோரும் குழந்தையின் அழித்து நீ வைத்திடல் வேண்டாம் குழந்தை என்று உதட்டளவு சொல்வோம் உள்ளத்தால் கூறார் வரே நேரத்தில். அதுபோல இந்த சின்ன பையனே சிஷியனை பார்த்து குழந்தை வாங்கினார்.
சிஷியம் போய் பாக்க உனக்கு என்ன வேணும்னு கேட்டா. இந்த காலத்துல குருவை போய் நம்மளா கேட்கணும், அது ஒண்ணு இது கூட இந்த மந்திரம் கூட அந்த மந்திரம் கூட அது பண்ணும் இது பண்ணும் அதை வாரம் இல்ல வளைக்கணும் இதை அதை பண்ண நம்ம குருவை போட்டு கொடுங்கணும் போன் தந்து போன்லயா கொடுங்க. அது போல எம்பெருமான் திருவருளால் குருவை போய் நம்ம கேட்டு குரு கொடுக்கறது இல்ல. குருவா அடிச்சு உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போதுதான் கேட்கறதுக்கு பயப்படுறாரா இந்த சீட பலாயிரம் ஆண்டு ஆன குழந்தை.
குருநாதன் ஒரே ஒரு ஆசை தான்
இருக்கக்கூடாதே உனக்கு. 10,000 வயசு வந்து உனக்கு ஒரு ஆசை வேற இருக்குது. எல்லாரும் அப்படிதான் கேட்பாங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். அப்புறம் பார்த்தா பார்க்கும்போதெல்லாம் ஒரே ஒரு ஆசை.
ஆகவே
ஆசை என்பதால் அது முடியாது, வளரும் என்பது பொருள். ஆகவேதான் ஒரே ஒரு ஆசைன்னு சொல்லக்கூடாது. ஒரே ஒரு ஆசை அடுத்த நாள் ரெண்டு ஒரு ஆசை வரும். ஆகவே ஒன்னே ஒன்றான் கேட்க போறானுவோம் நிச்சயமா 10 வருஷம் விடாம புரியணும். ஆகவே எம்பெருமான் திருவருளா யார் உங்களை பார்த்து வந்து ஒன்னே ஒண்ணு கேட்கணும்னு நம்பாதீங்க. நான் சொல்ல அகிட்ட ஒன்றே ஒன்று தந்திடுவா என அருவருந்து மனைவி வந்து கேட்பார். இந்த முடித்து விடவா என்று சொல்வார். நான் கழிந்த பிறகு ஒன்றே ஒன்று வேறொன்று வேண்டும் என்பாள். ஆனா ரொம்ப கவனமா இருக்கும்.
ஆகவே எம்பெருமான் திருவருளால் ஒன்னே ஒன்றுதான் கேட்க ஆசைப்பட்டே வேற எதுவும் கேட்கறேன்னா நம்பாதீங்க. அவர் கூட கேட்க போறான்னு அர்த்தம் உள்ளது. ஆகவே எம்பெருமான் திருவருளா குருவே தாங்கள் அறியாததா என்று சொன்னார் சிஷ்யன். ஒரே ஒரு ஆசன் கேட்கிறேன், தாங்கள் அறியாததான்னு ஒண்ணே குரு என்ன சொன்னார், யாரும் செய்திடாத ஓர் தபத்தை நீ செய்திட்டது. பெரியவங்களாம் அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணார். குருநாதா என்ன செய்யும், இடும் சாபம் வதமாய் மாறும், அத்தபஸை நீ செய்வாய். குருவா பார்த்து என்ன தகுதி பெற்றவன் கொடுக்குற, நீ எந்த தபஸுக்காக போன இத்தனாயிரம் வருஷம் கழிச்சுட்டு நீ இடும் சாபம் வதமாய் மாறும், இக்குறி கோளை வைத்து தவஞ்சல்ல செய்வாய். அந்த ரிஷி வரார், இந்த நவநாத சித்தர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சப்ஜெக்ட் எடுத்து இந்த ரிஷி வரார், குருநாதா எங்கு செல்வது, யார் உலகத்தில் அனைவருக்கும் தாயா என்று உணர்வேன் அறிகிலேனே. இடும் சாபம் வரமாய் மாறணும்னா அனைத்து உயிர்களுக்கும் தாயா இருக்கின்ற ஒருவரால் தான் இதை அழிக்க முடியும். அப்பொழுது யாரை அடைந்து யாந்தகம் செய்வேன் கேட்கிற. இடும் சாபம் வரமாய் மாற்றும் இடம் ஒன்று உண்டு பாரு, அவ்விடமே திரு அண்ணாமலையே போகும் நிறகாலை கட்டறுத்த காலையில் அண்ணாமலையுடை சென்றவர் எல்லாம் தானாயாகும் தனித்திருந்த காலையில் தேவமாதர்கள் அத்தனையுமே கடந்திருந்தார். ஆகனால் தொட்டு எத்த ரிஷியாயிருந்த ஏதாவது எடுத்த உத்தம தேவதைகளாயிருந்தார். அண்ணாமலையுடன் வந்து அத்தனை அத்தகுதி பெற்றது பாரேன் போக. அண்ணாமலை ஒன்றுதான் இன்னைக்கு எல்லாரையும் எல்லா நிலையிலும் எல்லா சன்னிதானங்களையும் எல்லா இடத்திலையும் உறுதியாக வச்சிருக்கிறது திரு அண்ணாமலை பேரொழியே. பேரொழி கொடுத்தோர் உரைகள் தானே அப்பா, அண்டதராயுதரம் இருக்கும் அனைத்து அண்டங்கள் எல்லாம் தானாய் தூணாய் திறந்து வந்த காலையிலே ஒரு ரூபாய் நிலைத்து நிற்க செய்வோம் திரு அண்ணாமலையா புவியில் உள்ளவரே. அதுவர் அண்ணாமலைக்கு போய் நிற்கப்பட்டிருந்தாதான் முடியுனார். குருவே அண்ணாமலையில் ஏதறிவேன், அண்ணாமலை நான் என்ன சுவாமி தெரிஞ்சுக்க முடியும், அண்ணாமலையில் உள்ள சிறுமணல் கற்கள் எல்லாம் தாள கிராமங்களேனர். அண்ணாமலையில் இருக்கிற ஒரு சின்ன மணல்ல இருந்து கல்லெல்லாம் சால கிராமம், சால கிராமம் கேட்டுப்பட்டிருப்பார். அயங்காரத்துல கல்யாணம் சீதமத்தோடு கொடுக்க வேண்டியது ஒன்று, அது விழுந்துருக்கும் அதுல பல வரைக்கும். சால கிராமத்து 38 கோடி ரகசியங்கள். சால கிராமத்தில் இருக்க கனடகி நதினு ஒண்ணு இமாச்சல பிரதேசத்துல இருக்கு, அதுல வந்து உருவாகிற கற்கள், அந்த கற்கள் எல்லாம் விஷ்ணு அம்சம் பிரிஞ்சியது. அந்த விஷ்ணு அம்சத்தை வஜ்ரதந்தின்னு ஒரு வண்டு இருக்கு, அந்த வஜ்ரதந்தின்ற வண்டு முறையோட அல்ல, அவர்தான் விஸ்வகர்மா அந்த சால கிராம கற்களுக்கு. அந்த விஸ்வகர்மா முறையோட சில அற்புதமான சாலகிராமங்கள்லாம் உண்டு. சாலகிராமம் பச்சா வண்டி எடுத்து பேசலாம். அது போல அந்த சாலகிராமத்தை அங்கிருந்து கொண்டு வரணும். அதுல கோபாலன் இந்த கோபாலன் வாசுதேவன் எல்லாரும் நாராயணன் முதல் கொண்டு எல்லாம் சங்கு சக்கரதாரிகள் எல்லாம் உண்டு. அந்த சாலகிராமத்தை அவளை கஷ்டப்பட்டு கொண்டாடுறதுனால அண்ணாமலை இருக்கின்ற ஒரு மண்ணு முதல் கொண்டு ஒரு கல்லெல்லாம் சாலகிராமங்களா இருக்கிறதா. ஆகவே அச்சால கிராமங்களை வைத்து பூஜை செய்து தபசு செய்வாயன்னர் குருநாதன். இந்த சின்ன ரிஷி வந்து அவர் பத்திகளா பல ஆயிரம் வருஷம் ஓய்டு. அவர் நாமமோ சுதீட்சணர்னு பேர். அவர் சுதீட்சண மகாரிஷி குருவுடைய ஆசையோடு அண்ணாமலை வருகின்றார். பெருவொரு பெருமான் தான் எடுத்த காலையிலே அருவுரு வெறு எடுத்த காலை ஏதே எடுத்திருந்தாலும் மறுவொரு உருவங்கள் கண்டிருந்த காலை திருவுருவம் எடுத்த என்னாயடு எம்பெருமானே அண்ணாமலைக்கு அரோகரா எனநாமம் ஒலியடு. பின்னார் பெருமான் அங்கு வந்து தங்கினார். கிரிவரம் முறையோடு வலம் வந்தார், கிரிவரம் முறையோடு வலம் வந்தாரா சுதீட்சண மகாரிஷி. வந்து ஒரு இடத்த செலக்ட் பண்ணார், அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன பரணசாலை கட்டி அங்க தபஸ் இருக்காரா, அண்ணாமலை இருக்க கற்கள் எல்லாம் எடுத்து வச்சு சாலக்கிராமங்களா வச்சு பூஜிக்கிறாரா. அந்த கற்கள் எல்லாம் அந்த வடிவங்கள் வந்து விட்டான், சாலக்கிராம வடிவங்கள் வச்சு தினமும் பூஜை செய்யறா. இந்த மாதிரி பல நாள் பூஜை செய்கின்னு இருக்கார். அந்த மாதிரி செய்யும் போது கொஞ்ச நாள் கழிச்சுது சாலகிராம கற்கள் காண, அடே பூஜையில ஏதோ பெரிய மிஸ்டேக் வந்து நம்ம பண்ற பூஜையில ரொம்ப தவறு வந்துட்டுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். குரு சொல்லி கொடுத்தாச்சாரு என்னைக்கு நம்ம சாபத்தை நிறைவேற்றுறது, சாபத்தெல்லாம் ஆசீர்வாதமா மாத்தணுமே நினைக்கிற காரியமா. எதையோ செய்யும்போது இது ஒரு ரொம்ப ரகசியமான காரியம், எடுத்தவனே இப்ப எல்லாருக்கும் சாபம் கொடுத்தான். நம்ம தனிவர்த்த கதை எடுத்தவனே சதிகாரிப்பா, எவனும் வாழ்த்த ஆரம்பிக்க மாட்டான், ஒழிக கத்த உடனே குரல் வரும். ஆகவே எம்பெருமான் திருவருள எடுத்தவனே தாபம் விட்டா அது வரணா மாறதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. புதுச்சின மகாபிரபு பார்த்தார், கற்கள்லாம் காணலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். காலையில எழுந்து அங்க ஒரு தடாகம் இருந்து, அந்த தடாகத்துல ஸ்நானம் பண்ண போயிருந்தாக கல்லெல்லாம் அங்க இருக்கு தடாகத்துல தெளிந்த நீர், அதனால தடாகம் சுத்தமா தெரிஞ்சு. ஆனா நம்ம சாலக்கிராமெல்லாம் கற்கள் கிடைச்சு அதே வரங்கடத்துல நினைச்சு விட்டார் சுவாமி.
எல்லாத்தையும் பத்திரமா திரும்பி கொண்டா பூஜாரையில வச்சு தியானம் பண்ணும் போது கொஞ்சம் மூன்றாவது கண்ணை திறந்துட்டு பண்ண, இதுக்கு முன்னால எல்லா கண்ணையும் மூடிட்டு பண்ண. மூணாவது கண்ணை பண்ணும்போது திரும்பவும் ரெண்டு குரங்கை வந்து அந்த தாளகிராம கற்களை எடுக்குது. இந்த இது டெய்லி இந்த தூய் போறது இந்த குரங்கு குட்டிக்குதான். ஆஹா பிரமாதம், இந்த குரங்கு இவ்வளவு வேலை செய்து இவ்வளவு நாள் தெரியாம எடுத்துட்டு போறது அது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் சொல்லி அந்த கற்களை எடுத்துட்டு அது ஓடதான் பின்னால துரத்துறாரா ரிஷி. இது நடந்த சம்பவம் சித்திர மாதம் திருவாதிரை நட்சத்திர தந்து அந்த சூரிய தடாகத்தில் அந்த சாகாம கற்கள் அந்த குரங்குகள் போட்டான். போட்ட உடனே என்ன ஆகும், இந்த ஒரு சாபம் கொடுத்தாரா குரு நின்ன உடனே இந்த குரங்கு மேல கொடுக்குற சாபம் என்ன ஆகி போச்சா, இந்த குரங்குகள் எதை எடுத்து போட்டாலும் இந்த இரண்டு குரங்குகள் அது தண்ணீரில் மிதக்க கடவுதுன்னு சாபம் கொடுத்தார். உடனே சால கிராம கர்மம் பண்ணு அப்படியே அழகா மிதக்குதா. இதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சா, திருவாதிரை நட்சத்திரத்தன்று சித்திரை மாதம் சூரிய தடாகத்தில் சால கிராம கற்களை போட்டு அப்படி அலைப்பாஞ்சி வரும்போது அண்ணாமலை தரிசனம் கிடைக்கும். அந்த தரிசனத்துக்கு பேர் பாஸ்கரலிங்க தரிசனம் என்று பெயர். அந்த பாஸ்கரலிங்க தரிசனத்தை யார் பார்க்கின்றார்களோ அவர்கள் இடும் சாபம் வரமாய் மாறும் அசனியை ஒழிச்சுதான் அண்ணாமலை பேரானந்த உற்றாரம். ஆஹா என்ன அற்புதம், பாஸ்கரலிங்க தரிசனம் யார் ஒருவருக்கு சூரிய தடாகத்துல கிடைக்குதோ அந்த தடாகத்தில் சூரிய தடாகத்தில் அந்த பாஸ்கரலிங்கத்துல தாரக கற்களை போடும்போது திருவாதிர நட்சத்திரம் சித்திர மாசம் சேர்ந்து வரணும். இந்த மாதிரி நேரத்தில் அண்ணாமலையை பார்த்து யார் ஒரு இருக்கின்றாரோ அவர்கள் எந்த சாபத்தால் அது வரமாய் மாறும். அந்த ஒரு ரகசியம் கொடுத்தவன் அண்ணாமலை ஒருவன் தான். ஆகவே அப்பொழுதே ஆனந்த கூத்து ஆடினாரா அந்த ரிஷி. உடனே இந்த ரெண்டு குரங்குகள் சாபத்தை வாங்கி கொடுத்து தவான அண்ணாமலை விட்டு புறப்பட்டு புறப்பட்டு நேரம் கிஷ்கிந்தைக்கு வந்து விட்டு கிஷ்கிந்தையில சுக்ரீவ மகாராஜா ஆடுற வாரொரு வானரத்தில் ஒரு குரங்கெடுத்து பாலொரு வாத்து அன்னவன் குரொருடெடுத்து அன்னவன் மார்பு நிலவே கொண்டது நாலது யானை அகலம் வைத்தது போல இருக்கு. நாலு யானை சேர்த்து வச்ச மாதிரி ஜஸ்ட் சுக்ரீவ மகாராஜா உட்கார்ந்து அன்னவன் பால் எடுத்து புரெடுத்து விட்டுடு அது அது போகும் பாரேன் தனது எடுத்த வண்ணம் பார் நானூறு கஜம் பார் நானூறு கஜம் போமா வாலு உண்டி. அப்ப என்ன ஜெயஜாண்டிகா இருப்பார் பாருங்க சுக்ரீவ மகாராஜா. அப்ப அவங்க அண்ணன் எப்படி இருப்பான் பாருங்க. ஆகவே தான் ஒரு காலையில் நின்று அமர்ந்திருக்கின்ற சுக்ரீவன் அன்னவன் முன்னே வணங்கலுத்தன் இந்த இரண்டு குரங்குகள் பாரு இந்த ரெண்டு குரங்குட்டிகளும் வந்து நமஸ்காரம் பண்ணிச்சா ராஜா அண்ணாமலங்க எத்த காலி பண்ணி இங்க வந்துட்டேன் தயவுசே சேர்த்துக்கணும். தாராளமா சார் இரு குரங்குகள் நாமும் அறிவிப்பாயன்னாரங்க சுக்ரீவன் உன் பேரு என்ன நம்ம வந்து கேக்குறமே நளன் நீலன் சுவாமிய என் பேர் நள இன்னொரு குரங்கு என் பேர் நீலன் பத்திரமா வந்து சேர்ந்து இங்க நம் தாருத்த காலையில சேது பந்தனம் வந்தது பாருங்க ராமபிரான் இலங்கைக்கு சேது பந்தனம் கட்டணும் சுவாமி நின்றுடா என்ன பண்றது ஜாம்பவான் தாம்பவான் அங்கதம் அனுவன் அனைவரும் எடுத்து தான் கொடுத்து ஆலோசனை பேர் எத்தனை பேர் ஏதாவது எடுத்து பரவந்து நிற்கின்றனர் ராமம் வடிவுடன் அமர்ந்திருக்கின்றான் பாரு
தெளிந்த ஓர் உருவம் கொண்டு தீர்த்தம் கொண்ட புருவம் கொண்டு போரிடை செல்லும் ஆடவன் போல் இல்லை அன்பிடை செல்லும் ராமன் அழகே அழகு நாட்டாடுவ. அதுபோல ராமன் அவ்வளவு சாந்தமா இருக்கவன சண்டைக்கு போறவன். இப்ப சண்டைக்கு போவாங்க எப்படி இருக்கிறான் நமக்கு தெரியும், ஆனா சண்டைக்கு போகட்டா எப்படி இருப்போம். ஆகினால சண்டைக்கு போகும்போது சாந்தமா இருக்கணும், அப்பதான் வெற்றி கிடைக்கும். ஆகவே வெற்றி கிடைப்பதற்கு அறிகுறியை காட்டி ராமபெருமான் சாந்தமா உட்கார்ந்திருந்தார். எல்லாரும் என்னமோ பேசுறாங்க இப்படி கட்டணும் அப்படின்னு, எல்லா சிவில் இன்ஜினியர் எல்லா பிரிட்ஜ் இன்ஜினியர் ஒன்னா ஈஇ சிஇ எல்லா ஈயும் குடிக்குச்சு, ஆனா ஒரு ஈ கல்லு கட்டுறாங்க. அத்தனையும் ஒன்னா கூடி முடிச்சுட்டு இருக்கும் போது ராம சொன்னார், நலன் நீளம் இருவரை அழைப்பாய். ரெண்டு பேரை கூப்பிட்டு ரெண்டு பேர் வந்து, சுவாமி முதலில் நீர் கல்கள் போடுது பின்னரே மற்ற குரங்கு கிடத்துனார். கல்லுகளை தூக்கி விட்டுது அப்படியே சும்மா பண்ண மாதிரி வருது, அப்படியே எல்லா விட்டுனா கல்லு போட்டு அதுக்கு மேல கல்லு போட்டு மற்ற குரங்கு பிரிட்டு வந்துச்சு. அப்ப நலன் நீளம் பெற்ற சாபத்தை அறிந்திருந்தால் ராமன், இடும் சாபம் வரமாய் மாறும் சுதீட்சினர் வரம் பெற்று வந்த குரங்குகள் இரண்டு. ஆகவே அந்த சாபத்தை அறிந்தினால்தான் அவதார புருஷனாய் இருந்தாலும் மனித வடிவில் இருந்து அவதார தத்துவத்தை காட்டினால் ராமன் மிக உத்தமராய் மாறினார். இல்லாவிட்டா ராமன் அவ்வளவு ஒரு விசேஷமாக கருத முடியாது. ஆகவே இடும் சாபம் வரமாய் மாறும் இடம் அண்ணாமலையிடம் நலன் நீளம் பெற்றதாலே ஈசன் சிவனருள் பெற்றது முதல் சிவசுத்தி கை வைக்கட்டும் என்று எண்ணினான் ராமன். ஆகவே அந்த சராசரத்திற்கு தாயா ஈசன் சிவன்தான் என்பதை ராமரே தெரிவித்ததா. ஆகவே அந்த சராசரத்திற்கெல்லாம் தாயா இருப்பவர் சிவரே என கூறி அறவாணி ஆடும் போர் என்று நடியின் கீழ் இருக்க வேண்டும் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டது உரை என்று மறவாதிருக்க வேண்டும் மீண்டும் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் போது என்றும் முன்னடியின் கீழ் இருக்க வேண்டும் இதுவே அடியே விருப்பம் சிவ 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 சிவமோ கைத்திரு கைலாய முடிய முடியும் பரம்பரை
உனக்கன்று யாரு குழலோ நன்னறி பண்புகளை என்றும் என் உடல் உதிரமாக்கிய என் மனப்பரிதலை அடக்கிய எங்கும் நீயே ஆகி என்னுள்ளடங்கும் கரிய காரிகையே கற்பகாம்பிகையே. ஓம் ஸ்ரீ சர்வஸ்ரீ சாஸ்தா பரபிரம்ம ஸ்ரீதேவி பக்தாலே ஸ்ரீ வெங்கடராம சித்தை சமராஜிக்கு ஜெய். ஓம் ஸ்ரீ சர்வஸ்ரீ சாஸ்தா பரபிரம்ம சர்வரட்சக அஸ்தீக சித்தை சமராஜிக்கு ஜெய. ஓம் ஸ்ரீ சர்வஸ்ரீ சாஸ்தா பரபிரம்ம பாடஸ்தீஸ்வர சதாதவ சித்தை சமராஜிக்கு ஜெய.